சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை April 30, 2023. தலைப்ப நித்திய தண்டனை கோல்டன் உரை சங்கீதம் எவனுடைய அக்ரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனந்திரும்புவார்கள் பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபங்கொண்டிரார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்ரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது யோவான் இயேசு ஒலிவமலைக்கு போனார் மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள் அவர் மேல் குற்றஞ்சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் இங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எபிரேயர். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்குச் சொல்லுகிறது போல உங்களுக்குச் சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையைச் சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பேதுரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ரோமர். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப் பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ரோமர். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஹீடூதி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பாவம், நோய், மரணம் ஆகியவற்றை அழிப்பதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட சத்தியமே இதுவரை போதிக்கப்படாத சிறந்த பிரசங்கமாகும். தவறான அஸ்திவாரங்களில் நாம் பாதுகாப்பாக உருவாக்க முடியாது. சத்தியம் ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குகிறது. அதில் பழைய விஷயங்கள் கடந்து செல்கின்றன மற்றும் எல்லாமே புதியனவாகும். வேரார்வம், சுயநலம், தவறான பசி, வெறுப்பு, பயம், அனைத்து சிற்றின்பம், ஆன்மீகத்திற்கு அடிபணிதல் மற்றும் மிகையான இருப்பு கடவுளின் பக்கம் உள்ளது. நல்லது. மரண மனதிலிருந்து பிழையை பிரித்தெடுப்பதற்கான வழி அன்பின் வெள்ள அலைகள் மூலம் உண்மையை ஊற்றுவதாகும். கிறிஸ்துவர் பரிபூரணம் வேறு எந்த அடிப்படையில் வென்றது? அசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை ஒட்டுவது, பாவத்தை விட்டுவிடாத போது மன்னிக்கப்படும் என்று எண்ணுவது, கொச்சுக்களை வடிகட்டுவது மற்றும் ஒட்டகங்களை விழுங்குவது போன்ற முட்டாள்தனமானது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அறிவியல் ஒற்றுமையை வாழ்க்கை நடைமுறையில் உருவாக்க வேண்டும். மேலும் கடவுளின் சித்தம் உலகளவில் செய்யப்பட வேண்டும். பாவத்தை அழிப்பதில் கடவுளின் பாவ மன்னிப்பை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் மற்றும் தீமையை உண்மையற்றதாக வெளியேற்றும் ஆன்மீக புரிதல். ஆனால் அந்த நம்பிக்கை நீடிக்கும் வரை பாவத்தின் மீதான நம்பிக்கை தண்டிக்கப்படுகிறது. கடவுள் பாவம், நோய், மரணம் போன்றவற்றை தோற்றுவிக்கும் திறனற்றவர். அப்படியானால் தெய்வீக சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை இந்த முக்கோண பிழைகளுக்கு உட்பட்டு மனிதனை எப்படி உருவாக்குவது? கடவுள் தன்னிலிருந்து ஒரு பொருள் மனிதனை உருவாக்குகிறாரா? ஆவி நன்மையிலிருந்து தீமை வெளிப்படுமா? தெய்வீக அன்பு மனிதனை பாவத்தில் ஆழ்த்துவதன் மூலம் மனித குலத்தின் மீது ஒரு மோசடியை செய்து பின்னர் அவனை தண்டிக்குமா? பொது நீதியில் கடவுள் மனிதனை செய்யக்கூடிய திறனை படைத்ததை செய்ததற்காக மனிதனை தண்டிக்க மாட்டார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் மனிதன் அதை செய்வான் என்பதை ஆரம்பத்தில் இருந்தே அறிந்திருந்தான். கடவுள் தீமையை காண்பதை விட தூய்மையான கண்களை உடையவர். பிழை நல்லிணக்கத்திலிருந்து தன்னை விலக்குகிறது. பாவம் அதன் சொந்த தண்டனை. வலிமையிலும் செல்வாக்கிலும் பயங்கரமாக வளர்ந்த பாவத்தின் நம்பிக்கை தொடக்கத்தில் ஒரு மயக்கப்பிழை, உள்நோக்கம் இல்லாத ஒரு கரு சிந்தனை. ஆனால் பின்னர் அது மனிதன் என்று அழைக்கப்படுபவரை ஆளுகிறது. பேரார்வம், மோசமான பசி, நேர்மையின்மை, பொறாமை, வெறுப்பு, பழிவாங்குதல் ஆகியவை செயலில் பழுத்து அவமானம் மற்றும் துயரத்திலிருந்து அவர்களின் இறுதி தண்டனைக்கு மட்டுமே செல்ல முடியும். தவறுக்கு வருத்தம் என்பது சீர்திருத்தத்தை நோக்கிய ஒரு படி மற்றும் மிக எளிதான படியாகும். ஞானத்திற்கு தேவைப்படும் அடுத்த மற்றும் பெரிய படி நமது நேர்மையின் சோதனை, அதாவது சீர்திருத்தம். இந்த நோக்கத்திற்காக நாம் சூழ்நிலைகளின் அழுத்தத்தில் வைக்கப்படுகிறோம். சோதனையானது குற்றத்தை மீண்டும் செய்ய தூண்டுகிறது. மேலும் செய்தவற்றுக்கு ஈடாக துன்பம் வருகிறது. நீதி சட்டத்தில் எந்த தள்ளுபடியும் இல்லை என்பதையும், நாம் அதிகமான தூரத்தை செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் அறியும் வரை அது எப்போதும் இருக்கும். நீங்கள் அளவிடும் அளவு மீண்டும் உங்களுக்கு அளக்கப்படும். அது முழுமையடையும் மற்றும் ஓடிவிடும். புனிதர்களும் பாவிகளும் தங்கள் முழு விருதை பெறுகிறார்கள். ஆனால் இந்த உலகில் எப்போதும் இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அவருடைய கோப்பையை அருந்தினர். நன்றியின்மை மற்றும் துன்புறுத்தல் அதை விளிம்பில் நிரப்பியது. ஆனால் கடவுள் தம்முடைய அன்பின் ஐசுவரியத்தை புரிதல் மற்றும் பாசங்களில் ஊற்றி நம் நாளுக்கு ஏற்ப நமக்கு பலம் தருகிறார். பாவிகள் பச்சை வளைகுடா மரம் போல செழித்து வளர்கிறார்கள். ஆனால் வெகு தொலைவில் பார்த்தால் சங்கீதக்காரன் அவர்களின் முடிவை காண முடிந்தது. துன்பத்தின் மூலம் பாவத்தின் அழிவு. அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் கடவுள் நல்லவராக இருந்தாலும் எந்த பாதுகாப்பையும் நாம் உணர வேண்டியதில்லை. இந்த கனவை நிலைநிறுத்த முனையும் பொய்யான இன்பங்களை விட மரண மனதை அதன் மாம்ச கனவிலிருந்து எழுப்பும் துன்பம் சிறந்தது. பாவம் மட்டுமே மரணத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் பாவம் மட்டுமே அழிவின் ஒரே உறுப்பு. பாவத்தை தண்டிக்காமல் இரக்கமுள்ளவராக இருக்க ஞானம் கேட்கிறீர்களா? பின்னர் நீங்கள் தவறாக கேட்கிறீர்கள். தண்டனை இல்லாவிட்டால் பாவம் பெருகும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற இயேசுவின் ஜெபம் மன்னிப்புக்கான விதிமுறைகளையும் குறிப்பிட்டது. விபச்சாரம் செய்த பெண்ணை மன்னிக்கும் போது, போ இனி பாவம் செய்யாதே என்றார். அன்பின் வடிவமைப்பு பாவியை சீர்திருத்துவதாகும். இங்கே பாவியின் தண்டனை அவனை சீர்திருத்த போதுமானதாக இல்லாவிட்டால் நல்ல மனிதனின் சொர்க்கம் பாவிக்கு நரகமாக இருக்கும். அனுபவத்தால் தூய்மை மற்றும் பாசத்தை அறியாத அவர்கள் உண்மை மற்றும் அன்பின் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறுவனத்தில் வெறுமனே வேறொரு கோலத்திற்கு மொழிபெயர்ப்பதன் மூலம் ஒருபோதும் பேரின்பத்தை காண முடியாது. பாவத்தின் அன்பை தணிக்க மரணத்திற்கு முன்போ அல்லது பின்னரோ போதிய துன்பத்தின் அவசியத்தை தெய்வீக அறிவியல் வெளிப்படுத்துகிறது. பாவத்திற்கான தண்டனையை திருப்பிச் செலுத்துவது சத்தியம் தவறை மன்னிப்பதாக இருக்கும். தண்டனையிலிருந்து தப்பிப்பது கடவுளின் அரசாங்கத்திற்கு ஏற்புடையதல்ல. ஏனென்றால் நீதி கருணையின் அடிமை. தெய்வீக அன்பு மனிதனை திருத்துகிறது மற்றும் ஆளுகிறது. மனிதர்கள் மன்னிக்கலாம், ஆனால் இந்த தெய்வீக கோட்பாடு மட்டுமே பாவியை சீர்திருத்துகிறது. மனிதநேயம் பாவ உணர்விலிருந்து மெதுவாக ஆன்மீக புரிதலுக்கு முன்னேறுகிறது. எல்லாவற்றையும் சரியாக கற்றுக்கொள்ள விருப்பமின்மை கிறிஸ்தவ மண்டலத்தை சங்கிலிகளால் பிணைக்கிறது. காதல் இறுதியாக நல்லிணக்கத்தின் நேரத்தை குறிக்கும். மேலும் ஆன்மீகமயமாக்கல் பின்பற்றப்படும். ஏனென்றால் அன்பு என்பது ஆவி. அழியாமை மற்றும் வாழ்க்கை கற்றுக்கொள்வதற்கான வழி கிறிஸ்தவமானது அல்ல, ஆனால் மனிதனல்ல, ஆனால் தெய்வீகமானது. உடல் அல்ல, ஆனால் மனோதத்துவமானது. பொருள் அல்ல, ஆனால் அறிவியல் ரீதியாக ஆன்மீகம். மனித தத்துவம். நெறிமுறைகள் மற்றும் மூடநம்பிக்கைகள் பாவத்திலிருந்து மனிதர்கள் தப்பக்கூடிய தெய்வீக கொள்கையை நிரூபிக்க முடியாது. இன்னும் பாவத்திலிருந்து தப்பிக்க பைபிள் கோருகிறது. உங்கள் இரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் செய்யுங்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகிறார். மேலும் அவர் உடனடியாக மேலும் கூறுகிறார், கடவுள் தம்முடைய பிரியத்தை விரும்புவதற்கும் அதை செய்வதற்கும் உங்களில் செயல்படுகிறார். பிலிப்பியர் நள்ளிரவு 2:12:13 சத்தியம் ராஜ்யத்தின் திறவுகோலை வழங்கியுள்ளது. மேலும் இந்த முக்கிய கிறிஸ்தவ அறிவியல் மனித புரிதலின் கதவை திறந்துள்ளது. உண்மையான ஆன்மீகத்தின் அமைதியான வலுவான நீரோட்டங்கள் அதன் வெளிப்பாடுகளான ஆரோக்கியம், தூய்மை மற்றும் சுய தீக்குளிப்பு ஆகியவை மனித அனுபவத்தை ஆழமாக்க வேண்டும். பொருள் இருப்பு பற்றிய நம்பிக்கைகள் ஒரு வழுக்கை திணிப்பாக கருதப்படும் வரை பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றை கொடுக்கும். தெய்வீக ஆவி மற்றும் கடவுளின் ஆன்மீக பரிபூரண மனிதனின் அறிவியல் நிரூபணத்திற்கான நித்திய இடம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.